ஊர் திருவிழா. சித்திரம் எழுதியவர் ஜெயக்குமார்.
சுந்தரண்ண, சுந்தரண்ண.
யாரு? மணியா? உள்ள வாப்பா.
என்ன அண்ணி வீட்டுல இல்லீங்களா?
இல்லையே. என்ன விஷயம் மணி? அண்ணிய பாக்கணுமா?
இல்ல அண்ணா, நான் உங்களை பாக்கலாம் தான் வந்தேன்.
என்னையா? என்ன விஷயம்?
அண்ணா, இந்த வருஷம் திருவிழாவுக்கு பாட்டு கச்சேரி வச்சா நல்லா இருக்கும்னு நம்ம ஊர் இளைஞர்கள் சொல்றாங்க.
மணி, நாம வருஷம் வருஷம் திருவிழா கொண்டாடுறதுக்கே பணம் பத்தாக்குறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி மணி பாட்டு கச்சேரி எல்லாம் நடத்த முடியும்?
என்னங்கண்ணா, நீங்க கச்சேரிக்காக பணத்தை வசூல் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா நாங்க வசூல் பண்ண மாட்டோமா?
ஏன் மணி, நீங்க பணத்தை வசூல் பண்ணி கொடுக்கறத விட நீங்களே பாட்டு கச்சேரியை நடத்துங்களேன்ப்பா.
அண்ணா, அது எனக்கு பெரிய விஷயமே இல்லண்ணா. ஆனா திருவிழா நடத்துற நீங்க இதனால வருத்தப்படக்கூடாது பாருங்க.
வருத்தப்படுறதுக்கு இல்ல, என்னப்பா இருக்கு? ஊர் திருவிழானா நாலு பேர் சேர்ந்துதானே செய்யணும்.
சுந்தரண்ண, இந்த வருஷத்துல இருந்து பாட்டு கச்சேரி நம்ம திருவிழாவில ஒரு முக்கியமான அங்கம் ஆயிடுற அளவுக்கு நான் நடத்தி காட்டுறேன். அப்ப நான் வரேன்.
போயிட்டு வாப்பா.
என்னங்க?
என்ன மாலதி?
என்னங்க, வந்ததும் வராததுமா எங்கயோ வெளியே கிளம்புறீங்க?
அடாடாடா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு மாலதி.
அப்படி என்னங்க வேலை? அதுவும் எனக்கு தெரியாம.
நம்ம ஊரு திருவிழா அன்னைக்கு பாட்டு கச்சேரி நடத்த போறேன். அதுக்காக இப்பத்துல இருந்தே தொடங்கினா தான் சரியா இருக்கும். நான் வரேன்.
எங்க நில்லுங்க.
அடாடாடா, என்ன மாலதி,
உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அதுக்குதான் ஊர்ல பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிறாங்க.
என்ன நீ, ஊர்ல உள்ள பெரியவங்க தான் என்னையே நடத்துன்னு சொல்லிட்டாங்க. இத நடத்தி நான் யாருன்னு காட்ட போறேன் பாரு.
என்ன சொல்றீங்க?
ஆமா மாலதி, நம்ம ஊர் இளைஞர்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்களேன்னு நானும் போய் சுந்தரன் கிட்ட சொன்னேன். அவரு அந்த பொறுப்பை என்கிட்டயே விட்டுட்டாரு. பாட்டு கச்சேரி நடத்தின பிறகு என் திறமைய பார்த்து இந்த ஊரே பாராட்ட போகுது பாரு.
அது சரிங்க, அதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகுமே.
ஆமா, அதுக்காகத்தான் அச்சகத்துல போய் பிட் நோட்டீஸ் அப்புறம் வசூல் புக்கு இதெல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வர போறேன்.
ஏங்க, நீங்க எதுக்கு அதுல தலைய குடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம ஊரு பிள்ளைங்க கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டு நீங்க ஒதுங்கிக்க வேண்டியதானே.
என்ன அப்படி சொல்லிட்ட? மணிய விட்டா வேற யாருமே இப்படி நடத்த முடியாதுன்னு ஊரே அசர போகுது. அதுவும் இல்லாம நம்ம ஊர் பிள்ளைங்க எல்லாம் நான் தான் இதை நடத்தணும்னு வற்புறுத்துறாங்க. இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது, அப்புறம் தான் தெரியும். சரி சரி, எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, நான் வரேன். ஏம்பா முத்து
அண்ணே,
நாம தான் கச்சேரியை நடத்தணும்னு முடிவாயிடுச்சு. ஏம்பா ராஜா, பா செல்வம், குமார் மூர்த்தி, நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்க? கச்சேரிக்கு யார போடலாம்?
மணி அண்ணே, டவுன்ல கிரேட் கச்சேரின்னு ஒண்ணு புதுசா பாத்தண்ணே.
புதுசா?
ஆமாண்ணே.
இங்க பாரு முத்து, நாம முதல் முதலா நம்ம ஊர்ல கச்சேரி நடத்த போறோம். அதனால பெரிய கச்சேரியா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்க எல்லாரும் பணத்தை மட்டும் வசூல் பண்ணுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்.
சரிங்க.
சுந்தரண்ண, சுந்தரண்ண.
மணியா வாப்பா.
என்னண்ண, நீங்க வர சொன்னீங்கன்னு செல்வம் வந்து சொன்னா.
ஆமாப்பா.
என்னண்ண விஷயம்?
நீங்க பாட்டு கச்சேரிக்காக நம்ம ஊர்லயே பணம் வசூல் பண்றீங்களாமே.
ஆமாங்கண்ண, நம்ம ஊர்ல நடத்த போற கச்சேரிக்கு நம்ம ஊர்ல தானே வசூல் பண்ணணும்.
மணி, நம்ம ஊர்ல நடக்கிற கச்சேரியா இருந்தாலும் அதை நீங்க தானே விரும்பி நடத்துறீங்க, ஊரா சேர்ந்து நடத்தலையே. அதுவும் இல்லாம ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபா 250 ரூபான்னு கட்டாயப்படுத்தி கேக்குறீங்களாமே.
அது கச்சேரிக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குண்ண.
இங்க பாருப்பா மணி, திருவிழாங்கிறதே பொதுவானதுதான், அதுக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கு. ஆனா நாங்களே ஒவ்வொரு குடும்பத்திலயும் இவ்வளவு பணம் கட்டாயம் கொடுக்கணும்னு வற்புறுத்துறது இல்ல, விருப்பப்பட்டு கொடுக்கற பணத்தை தான் நாங்க வாங்கிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை மணி.
சரி என்ன, இனிமே அவங்கவுங்க தரத வாங்கிக்கிறோம்னா?
இல்ல மணி, நம்ம ஊர்ல வசூல் பண்ணாதீங்க. எல்லாரும் வந்து ரெண்டு வசூல்னா நாங்க எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க.
அண்ணா, அப்ப நாங்க எப்படி என்ன கச்சேரிக்கு வசூல் பண்றது?
மணி, அதையெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்ப்பா. ஊர்ல உள்ளவங்க யாரும் இனிமே எங்கிட்ட வந்து சொல்லாத அளவுக்கு நீங்க பாத்துக்கங்க.
சரிங்க அண்ணா, அப்ப நான் வரேன்.
போயிட்டு வாப்பா.
என்ன மணி என்ன, எதுக்கு உங்களை சுந்தரம் ஐயா வர சொன்னாரு?
முத்து, நாம நம்ம ஊர்ல எல்லாம் கச்சேரிக்காக வசூல் பண்ண கூடாதான்.
என்னென்ன சொல்றீங்க? அப்போ நாம எப்படி வசூல் பண்றது?
முத்து, அத பத்தி நான் முடிவு பண்ணிட்டேன்பா.
எப்படி என்ன?
அதாவது டவுன்ல இருக்கிற கடைகளுக்கு எல்லாம் போய் கடைக்கு 100 ரூபான்னு வசூல் பண்ணுவோம். அது போக நம்ம ஊர்ல இருக்கிற மெயின் ரோட்ல நின்னுகிட்டு வர போற லாரி பஸ் எல்லாம் நிறுத்தி வசூல் பண்ணுவோம். நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல வசூல் பண்றேன்பா.
நீங்க சொல்றதும் சரிதானே.
முத்து, நம்ம ஊர்காரங்க எப்படி நாம கச்சேரி நடத்தணும்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நாம செஞ்சு முடிப்போம்பா.
ஆமாண்ணே, அதுவும் சரிதானே.
மாலதி.
என்னங்க?
உன் செயின கொஞ்சம் கூட.
செயின கொடுக்கணுமா? எதுக்கு?
அதான் பாட்டு கச்சேரிக்கு முன் பணம் கொடுக்கணும். அதான்.
அதுக்கு எதுக்கு ஏன் செயின கொடுக்கணும்?
என்ன மாலதி, நம்ம ஊர்ல கச்சேரி பண்ண போறது யாரு தெரியுமா? சங்கீதா. சினிமாவில பிரபல பின்னணி பாடகி. சங்கீதாவின் ராகங்களில் கீதங்கள் அப்படின்னு சொன்னா சும்மாவா? அவங்க கச்சேரின்னா 50,000க்கு மேலதானா? நான் போய் அவங்க கிட்ட பேசுற விதத்துல பேசின, அதனால அவங்க கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாங்க.
அதெல்லாம் இருக்கட்டும், செயின் எதுக்கு கேக்குறீங்க?
மாலதி, அந்த பாட்டு கச்சேரிக்கு செயின் அடகு வச்சு அட்வான்ஸ் 5,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த வசூல் ரசீது வந்த உடனே பசங்க எல்லாரும் பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப உடனே உன் செயினை மீட்டு கொடுத்துறேன்.
என்னது, செயினை அடமான வைக்க போறீங்களா? அதெல்லாம் தர முடியாது.
என்ன மாலதி, உன் புருஷன் இப்படி ஒரு விழாவை நடத்துறானே, அவனுக்கு வர்ற பாராட்டும் புகழும் நமக்குத்தானே அப்படின்னு யோசிக்கவே மாட்டியா? 4 பேர் என்ன பத்தி பெருமையா பேசின அப்புறம் தான் உனக்கு புரிய போகுது.
இத பாருங்க, அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் நான் ஒன்னும் புரிஞ்சுக்க வேண்டாம்.
ஏன் இப்படி நேரங்காலம் தெரியாம பேசுற? இத பாரு, உனக்கு என்ன செயின் தானே வேணும், இன்னும் 10 நாள்ல திருப்பி கொடுத்துற போருமா? இப்ப செயினை கொடு.
சொன்ன மாதிரி கொடுத்துருங்க, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
நீ கவலையே படாத, நான் கொண்டாந்து கொடுத்துறேன்.
என்னங்க?
என்ன மாலதி,
என் செயினை வாங்கிட்டு போய் 10 நாள் ஆகுது.
ஏன் மாலதி, என்ன நீ யாருகிட்டயோ கேக்குற மாதிரி எல்லாம் கேக்குற? இன்னும் 2 நாளா திருப்பி கொடுத்துறேன்.
என்னது, என்கிட்ட வாங்கும் போது நீங்க தானே 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னீங்க.
ஆமா, அதுக்கு என்ன இப்போ பணம் வசூல் பண்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதனால ஒரு 2-3 நாளைக்குள்ள வசூலார பணத்தை வச்சு செயினை மீட்டு கொடுத்துறேன்.
தரமாட்டேன் நான் சொல்லியும் நீங்க கேட்காம செயினை வாங்கிட்டு போனீங்க. இப்ப கேட்டா இன்னும் 2-3 நாள் ஆகும் சொல்றீங்க.
என்ன நீ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுற?
யாரு, நானா?
பின்ன நானா? ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நான் கச்சேரி நடத்துறத பாத்துட்டு சந்தோஷப்படுறாங்க, ஆனா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கற.
முட்டையிடுற கோழிக்குதான் வலி தெரியும் சொல்லுவாங்க.
ஆடாடாடா, இந்த பழமொழிய கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டீங்க, எதுக்கெடுத்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. இங்க பாரு, நானும் கச்சேரிய முடிச்சு காட்டிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பழமொழிய சொல்றேன். இப்ப நான் வரேன்.
இது பாருங்க, இப்படி பேசிக்கிட்டே செயின மறந்துடாதீங்க சொல்லிட்டேன்.
மறப்பேனா? ஏம்பா முத்து,
என்னண்ண
இந்த டவுன் பக்கம் போய் வசூல் பண்ணீங்களே, எவ்வளவு ஆச்சு?
1,800 ரூபாய் தானே ஆயிருக்கு.
மறுபடியும்
குமாரம் செல்வம் தானே.
அப்படியா, அவங்க எவ்வளவு வசூல் பண்ணாங்களா?
1,000 ரூபாய்.
என்னது, 1,000 ரூபாய் தானா? ஏம்பா முத்து, இப்படி வசூல் பண்ணா எப்படி நம்ம கச்சேரிக்கு பணம் கட்ட முடியும்? முத்து, நாளையில இருந்து நீ மெயின் ரோட்ல நின்னு வசூல் பண்ண.
சரிண்ணே.
அப்புறம் நான் தனியா போய் பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து வசூல் பண்றேன்பா.
அண்ணே, எப்படியும் கச்சேரி நடக்கும்ல.
என்ன முத்து அப்படி கேட்டுட்ட? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
சரிண்ணே சரிண்ணே, அப்ப நான் போய் வசூல் பண்றேன், போறேன்.
சரிப்பா, அந்த வசூல கவனிப்பா.
சரிண்ணே.
மாலதி.
என்னங்க?
அந்த கச்சேரிக்காரங்க 25 பேருக்கு கச்சேரி அன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு செஞ்சிரு.
என்ன சொல்றீங்க, 25 பேருக்கா?
ஆமா மாலதி.
எங்க ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க வேண்டியதானே?
என்ன மாலதி, நம்ம ஊர்ல அவங்க சாப்பிடற அளவுக்கு நல்ல ஹோட்டல் இல்லையே.
அதுக்காக நான் என்ன பண்ணட்டும்?
மாலதி, நான் ஏற்கனவே மன்னரண்ணங்கிட்ட தான் சொல்லி இருந்தேன். அவரும் சாப்பாடு செஞ்சு போறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவருக்கு உடம்புக்கு முடியல, அதான் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. உங்ககிட்ட சொன்னா நீ எப்படியும் செஞ்சிருவேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்.
என்னால அவ்வளவு பேருக்குலாம் சமைச்சு போட முடியாதுங்க.
என்ன மாலதி, நேரங்காலம் தெரியாம பேசுற. உனக்கு உதவிக்கு வேணும்னு சொன்னா ரெண்டு மூணு பேரை கூட்டிக்கோ.
அது சரி, வர வர நீங்க பண்றதே சரியில்லை.
சரி சரி, இதெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். நான் வெளிய போய் வர, போஸ்டர் ஒட்ட வேண்டிய வேலை எல்லாம் அப்படியே இருக்கு. முத்து,
என்னண்ணே
மேடை போடுறவங்க கிட்டயே இருந்து அவங்கள கவனிச்சுக்கப்பா.
சரிங்கண்ணே.
இந்த வசூல் பணம் யாருக்கிட்ட இருக்கு?
என்கிட்ட தானே, வேணுமாண்ணே?
இல்ல இல்ல, உங்ககிட்ட இருக்கட்டும், நான் மத்த வேலைய பாக்குறேன்.
சரிங்கண்ணே.
ஆமா, செல்வம் எங்க?
செல்வம் குமாரம் சமையல் பாத்திரம் எடுத்துட்டு வரதுக்கு போயிருக்காங்கண்ணே.
அப்படியா? சரி சரி, வந்தா அவங்கள இங்க இருக்க சொல்லு, இதோ நான் வந்துடுறேன்.
சரிங்கண்ணே.
ஏம்பா முத்து,
என்னண்ணே
இந்த ஒளி ஒளிக்காரன் வந்திருக்காங்க பாரு, அவங்களுக்கு என்ன வேணும்னு பாத்துக்க.
சரிங்கண்ணே.
சரி, நான் போய் கச்சேரி பண்றவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு போன் பண்ணிட்டு வந்துடுறேன்பா.
சரிங்கண்ணே. அண்ணே மணி அண்ணே.
என்ன முத்து?
கச்சேரி அருமையா இருந்ததுன்னு ஊரே பாராட்டுதுன்னு.
அப்படியா?
ஆமாண்ணே, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்க பேரை சொல்லி இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சதால இந்த வருஷம் தான் திருவிழா மாதிரி இருந்ததுன்னு பேசிக்கிறாங்கண்ணே.
இருக்காதா பின்ன? இப்பதான் நம்மோட அருமை பெருமை எல்லாம் ஊருக்கு தெரிஞ்சிருக்கு.
என்னங்க?
என்ன மாலதி, அவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா?
சாப்பிட்டுட்டாங்க, உங்களதான் கேட்டுட்டு இருக்காங்க.
அப்படியா? இதோ வரேன். ஏன்பா முத்து,
என்ன மணி அண்ணே?
அந்த வசூல் பணத்தை எடுத்துட்டு வாப்பா.
சரி அண்ணே.
வணக்கம் மேடம்.
வாங்க மணி சார்.
உங்களோட நிகழ்ச்சினால எனக்கு இந்த ஊர்ல நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிமா உங்களுக்கு.
அப்படிங்களா? நான் கூட கேள்விப்பட்டேன், இந்த ஊர்ல இதுவரைக்கும் பாட்டு கச்சேரியே நடந்தது இல்லையாமே, ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க.
ஆமாங்க மேடம்.
சரிங்க, எங்களுக்கு நேரமாகுது, நாங்க கிளம்புறோம்.
இதோ இருங்க முத்து. முத்து,
இதோ வரேண்ணே.
என்ன முத்து, பணம் கொடுப்பேன் பார்த்தா வெள்ள பேப்பரை தர.
மணி அண்ணே, நீங்க தான் ஒளி ஒளி அமைச்சவங்களுக்கும் பந்தல் போட்டவங்களுக்கும் இருக்கிற பணத்துல கொடுத்துருங்கன்னு சொன்னீங்களே.
எனது இருந்த பணத்தை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டியா?
இல்லண்ணே, ஒலி ஒலிக்காரங்களுக்கு மட்டும்தான் பணத்தை கொடுத்தேன், மேடை பந்தல்காரனுக்கு இன்னும் பாக்கி தரலண்ணே.
ஐயோயோ, இப்ப இவங்களுக்கு பணம் கொடுத்தாகணுமே. ஐயோ, நான் என்ன செய்ய போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
மணி சார், எங்களுக்கு நேரம் ஆகுதுங்க.
இதோ வந்துடுறேங்க, இதோ வந்துடுறேன். மாலதி, மாலதி.
என்னங்க?
பணம் ஏதாவது வச்சிருக்கியா?
பணமா? என்கிட்ட ஏதுங்க?
அதுக்கு எதுக்கு அந்த செயினை மறைக்கிற?
இருக்கிறது இது ஒண்ணுதான், அது உங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குமே.
என்ன
சார், நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே.
மேடம், பணத்துக்காகத்தான் நானே அலைஞ்சிட்டு இருக்கிறேன்.
என்ன சொல்றீங்க சார்?
அது மேடம், நாங்க எதிர்பார்த்த அளவு பணம் வசூல் ஆகலீங்க, அதான் இப்ப உங்களுக்கு பணம் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம வந்து.
சார், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே எல்லா பணமும் கொடுத்துருங்கன்னு சொன்னேன்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க எங்க ஊருக்கு வந்த உடனே மீதி பணத்தை எண்ணி வாங்கிக்கிட்டு மேடை ஏறுங்கன்னு
சொன்னீங்கல்ல.
இப்ப எங்களை இப்படி நிக்க வச்சுக்கிட்டு பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, நல்லா இருக்கா சார்? எங்களை நீங்க அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
மேடம், அது அப்படி இல்லீங்க.
அப்புறம் எதுக்கு பணம் இல்லாம எங்களை வந்து பாட்டு கச்சேரி பண்ண சொல்றீங்க? எங்க சுந்தரம் ஐயா வராரு.
மேடம் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம், ஊர் பெரியவங்க வராங்க.
யார் வந்தா எனக்கு என்னங்க? எனக்கு என்னோட பணம் வேணும், எங்க ஆளுங்க எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நீங்க அத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஊர் பெரிய மனுஷன் வராரு அப்படி இப்படின்னு என்ன பேசாம இருக்க சொல்றீங்களே.
என்ன மணி, இங்க ஒரே சத்தமா இருக்கு, யாரு? அடடே, பாட்டு கச்சேரி நடத்தின அம்மாவா?
நானே தான் சார்.
என்னம்மா ஏன் கோவமா இருக்கீங்க?
சார், கச்சேரிய நடத்தினதுக்கு அப்புறம் பணம் இல்லேன்னு சொல்றாரு.
பணம் இல்லையா? மணி, என்ன ஆச்சு?
அது வந்தேன்.
அடடா, சொல்லுங்களேன் ஐயா. கச்சேரிக்கு இவர் எதிர்பார்த்த மாதிரி பணம் வசூல் ஆகலைங்க. இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு.
ஓஹோ, ஏமா உங்களுக்கு மணி எவ்வளவு தரணும்?
இன்னும் 20,000 ரூபாய் தரணுங்க.
20,000? சரி சரி, நீங்க போய் வேன்ல உட்காருங்க. இன்னொரு அரை மணி நேரத்துல மணி பணம் கொண்டு வந்து கொடுப்பாருங்க.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க.
மணி, என்னப்பா இது? நீ ஏற்பாடு பண்ண கச்சேரி நல்லா இருக்கேன்னு உன்னை பாராட்டலான்னு வந்தா இங்க நிலைமை இப்படி இருக்கு.
ஐயா, அவருக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி அதுல அவரே மாட்டிக்கிட்டாரு.
மணி, இவ்வளவு பணம் ஆகும்னு தெரிஞ்சும் நீ தேவையில்லாம இதுல இறங்கிட்டிய. ஒரு காரியத்தை நாம செஞ்சு முடிக்க முடியுமான்னு யோசிச்சு பாக்கணும்ப்பா. அதை விட்டுட்டு தற்பெருமைக்காக ஊரே நம்மள பாராட்டணும்னு நினைச்சு ஆழம் தெரியாம காலை விட்டா இப்படி மாட்டிட்டு முடிக்க வேண்டியதுதான். சரி சரி, நான் போய் பணத்தை கொடுத்து அனுப்புறேன், அவங்களுக்கு கொடுத்துரு. மத்தத நாளைக்கு பேசிக்கலாம்.
சரிங்க அண்ணா.
ஐயா என்ன சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டீங்களா? உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஒரு பாடம்.
உண்மைதான் மாலதி, உண்மைதான்.
எப்பொழுதுமே ஒரு காரியத்தை செய்து முடிக்க இது நம்மால் முடியுமா என்று அலசி ஆராய்ந்து விட்டுதான் காரியத்தில் இறங்க வேண்டும். அதை விடுத்து வரட்டு கௌரவத்திற்காக இறங்கிவிட்டு ஆழம் பார்ப்பது தவறானது என்பதை உணர்ந்து செயல்படுவோம்.
ஊர் திருவிழா சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார்.